ஓம் சாந்தி. April 23, 2026 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கள்ளம் கபடமற்ற பிரபுவான அதி அன்பிற்கினிய தந்தை உங்களின் முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றார். அவரை அன்புடன் நினைவு செய்யுங்கள். அந்த அன்பு அதிகரிக்கும், சகல தடைகளும் முடிவடைந்துவிடும். கேள்வி: பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் என்றுமே பாவசெயல்கள் எதையும் செய்யாதிருப்பதற்கு எப்பொழுதும் நினைவு செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பதில்: நான் என்ன செயல்களை செய்கின்றேனோ என்னை பார்ப்பவர்களும் அதையே செய்வார்கள். நீங்கள் இதை நினைவு செய்யும் பொழுது பாவ செயல்களை செய்ய மாட்டீர்கள். எவராவது ரகசியமாக பாவ செயல்களை செய்தால் தர்மராஜிடமிருந்து மறைந்திருக்கவே முடியாது. அவர் அதற்கான தண்டனையை உடனடியாகவே பெறுவார். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது இராணுவ சட்டம் இருக்கும். எந்த தூய்மையற்ற மனிதரும் இந்திர சபையில் ரகசியமாக அமர்ந்திருக்க முடியாது. பாடல்: கள்ளம் கபடமற்ற பிரபுவை போன்று தனித்துவமானவர் எவரும் இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இப்பொழுது உங்களுக்கு உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியின் இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் என்பதை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அவருடைய பெயர் கள்ளம் கபடமற்ற பிரபு என்பதாகும். ஒரு தந்தை மிகவும் கள்ளம் கபடமற்றவர். அவர் தனது குழந்தைகளுக்கு கற்பித்து பராமரிப்பதற்காக அதிகளவு சிரமங்களை சகித்துக் கொள்கின்றார். பின்னர் அவர்கள் வளர்கின்ற பொழுது அவர் அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்துவிட்டு ஓய்வு நிலைக்கு செல்கின்றார். அவர் தனது பொறுப்புகளை பூர்த்தி செய்து விட்டதாகவும் இப்பொழுது அது குழந்தைகளை பொறுத்தது எனவும் நம்புகின்றார். எனவே ஒரு தந்தை கபடமற்றவர். தந்தை கள்ளம் கபடமற்ற பிரபு ஆதலால் இப்பொழுது அவரே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறு எல்லைக்கு உட்பட்ட தந்தையர்கள் கபடமற்றவர்கள் எனவும் அவர் விளங்கப்படுத்துகின்றார். அது எல்லைக்கு உட்பட்ட கள்ளம் கபடமற்ற தன்மையாகும். அவரே எல்லையற்ற தந்தையாகிய கள்ளம் கபடமற்ற பிரபு. அவர் பரந்தாமத்திலிருந்து இந்த பழைய உலகில் உள்ள ஒரு வயதான சரீரத்தினுள் வருகின்றார். அவர் எவ்வாறு இந்த பழைய உலகில் ஒரு பழைய சரீரத்தில் பிரவேசிக்கின்றார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாததால் தூய சரீரமுள்ள ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்திவிட்டார்கள். அந்த கீதை, வேதங்கள், சமய நூல்கள் மீண்டும் உருவாக்கப்படும். ஷிவ் பாபா எவ்வளவு கள்ளம் கபடமற்றவர் என பாருங்கள். அவர் வருகின்ற பொழுது தந்தை இங்கே இருப்பது போன்ற அவ்வாறான உணர்வை கொண்டிருக்கின்றார். இந்த லௌகீக பாபாவும் கள்ளம் கபடமற்றவர். இவரிடம் புனித சால்வை அல்லது திலகம் போன்றவை இருப்பதில்லை. ஏனெனில் இந்த சாதாரணமான பாபாவும் வெறுமனே ஒரு பாபாவே. ஷிவ் பாபா எவ்வாறு இந்த ஞானம் அனைத்தையும் கொடுக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். அதை கொடுப்பதற்கான சக்தி வேறு எவருக்கும் இல்லை. நாளுக்கு நாள் குழந்தைகளின் அன்பு அதிகரிக்கும். நீங்கள் தந்தையை அதிகளவு நினைவு செய்தால் உங்களின் அன்பும் அதிகரிக்கும். தந்தையே அதி அன்பிற்கினியவர். இந்த நேரத்தில் மாத்திரமல்ல, பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் அவரை அதி அன்பிற்கினியவர்களாகவே கருதினீர்கள். பாபா, நீங்கள் வரும்பொழுது நாங்கள் மற்ற அனைவரிடமிருந்தும் எங்கள் அன்பை துண்டித்து உங்களில் மாத்திரம் அன்பு செலுத்துவோம் என நீங்கள் கூறினீர்கள். நீங்கள் இப்பொழுது இதை புரிந்து கொள்கிறீர்கள். ஆனால் மாயை உங்களை அதிகளவு அன்பு கொள்ள அனுமதிப்பதில்லை. நீங்கள் மாயையை புறக்கணித்துவிட்டு அவளுக்கு பதிலாக தந்தையை நினைவு செய்வதை மாயை விரும்புவதில்லை. நீங்கள் சரீர உணர்விலிருந்து அவள் மீது அன்பு செலுத்துவதையே விரும்புகின்றாள். இதையே மாயை விரும்புகின்றாள். இதனாலேயே அவள் பல தடைகளை உருவாக்குகின்றாள். நீங்கள் தடைகளுக்கு அப்பால் செல்ல வேண்டும். குழந்தைகளான நீங்கள் குறைந்தபட்சம் சில முயற்சிகளையாவது செய்ய வேண்டும். முயற்சி செய்வதன் மூலமே உங்கள் வெகுமதியை நீங்கள் பெறுகின்றீர்கள். நீங்கள் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு எவ்வளவு முயற்சி தேவை என்பதை அறிவீர்கள். முதலில் விகாரங்களை தானம் செய்யுங்கள். இரண்டாவதாக நீங்கள் தந்தையிடமிருந்து பெற்ற அழியாத ஞான செல்வம் என்னும் இரத்தினங்களை தானம் செய்யுங்கள். இந்த அழியாத ஞான செல்வத்தினாலேயே நீங்கள் அதி செல்வந்தர்கள் ஆகின்றீர்கள். இந்த உங்கள் வருமானத்தின் ஆதாரமாகும். அது சமய நூல்களின் தத்துவமாகும். ஆனால் இதுவோ ஆன்மீக ஞானமாகும். மக்கள் சமய நூல்களை வாசிப்பதனால் பெருமளவு சம்பாதிக்கின்றார்கள். அவர்கள் கிரந்த் என்னும் சீக்கிய சமய நூலை ஒரு மாடத்தில் வைத்து அதில் சிறிதளவை வாசிக்கிறார்கள். அது அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறது. அது சரியான ஞானம் அல்ல. தந்தை ஒருவரே உங்களுக்கு இந்த சரியான ஞானத்தை கொடுக்கின்றார். அவர்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை பெறும் வரை அவர்களது புத்தியில் சமய நூல்களின் தத்துவம் மாத்திரமே இருக்கும். அவர்கள் உங்களை கூறுவதை கேட்க மாட்டார்கள். உங்களில் வெகு சிலரே இருக்கின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் இந்த ஆன்மீக ஞானத்தை ஆன்மீக தந்தையிடமிருந்து பெறுகின்றீர்கள் என்பது 100% நிச்சயமானது. எனவே இந்த ஞானம் உங்கள் வருமானத்தின் மூலாதாரமாகும். நீங்கள் பெருமளவு செல்வத்தை பெறுகின்றீர்கள். யோகம் உங்கள் ஆரோக்கியத்திற்கான மூலாதாரம். அதாவது நீங்கள் ஒரு நோயற்ற சரீரத்தை பெறுகின்றீர்கள். இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் செல்வத்தை பெறுகின்றீர்கள். இவையே பிரதானமான இரண்டு பாடங்கள். சிலர் இந்த ஞானத்தை மிக நன்றாக கிரகிக்கின்றார்கள், மற்றோர் குறைவாகவே கிரகிக்கின்றனர். எனவே குறைந்த செல்வமும் வரிசை கிரமமாக பெறப்படுகிறது. அவர்கள் தண்டனையை அனுபவம் செய்து பின்னர் தங்கள் அந்தஸ்தை பெறுகின்றார்கள். அவர்கள் முழுமையான நினைவில் நிலைத்திருக்காததால் அவர்களுடைய பாவங்கள் அழிவதில்லை. ஒரு பாடசாலையை போன்று பின்னர் தண்டனை அனுபவம் செய்யப்பட்டு அந்தஸ்தும் அழிக்கப்படுகிறது. இது எல்லையற்ற ஞானமாகும். இந்த ஞானத்தின் மூலம் உங்கள் படகு அக்கறையை அடைகிறது. அந்த ஞானத்தில் மக்கள் சட்ட நிபுணர்களாக, வைத்தியர்களாக அல்லது பொறியியலாளர்களாக ஆகுவதற்கு கற்கின்றார்கள். இங்கே ஒரு கல்வியே உள்ளது. யோகத்தின் மூலமும் இந்த ஞானத்தின் மூலமும் நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் இளவரசர்கள் ஆகின்றீர்கள். அங்கே சத்தியுகத்தில் எந்த சட்ட நிபுணர்களோ அல்லது நீதிபதிகள் போன்றவர்களோ இருக்க மாட்டார்கள். அங்கே தர்மராஜுக்கான தேவையில்லை. அங்கே கர்ப்பப்பை சிறையோ அல்லது தர்மராஜ்புரியிலோ தண்டனை இருப்பதில்லை. நீங்கள் கர்ப்பப்பை என்னும் மாளிகையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றீர்கள். இங்கே கர்ப்பப்பை சிறையில் தண்டனை அனுபவம் செய்யப்பட வேண்டும். குழந்தைகளான நீங்களே இப்பொழுது இந்த விஷயங்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களே சமய நூல்களில் சமஸ்கிருத வாசகங்கள் போன்றவற்றை உருவாக்கினார்கள். சத்தியுகத்தில் என்ன மொழி இருக்கும் என்று சிலர் கேட்கின்றனர். தந்தை கூறுகின்றார், தேவர்களின் மொழி எதுவோ அது அங்கே பயன்படுத்தப்படும். அந்த இடத்து மொழி வேறு எங்கும் இருக்க முடியாது. சமஸ்கிருத மொழி அங்கே இருப்பது சாத்தியம் இல்லை. தேவர்களும் தூய்மையற்ற மனிதர்களும் ஒரே மொழியை கொண்டிருக்க முடியாது. அந்த இடத்தின் மொழி எதுவோ அது அங்கே பயன்படுத்தப்படும். இதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. முதலில் குறைந்தபட்சம் உங்களின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். முன்னைய கல்பத்தில் எது நடந்ததோ அது மீண்டும் நடைபெறும். முதலில் உங்களின் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். வேறு எதை பற்றியும் கேட்க வேண்டாம். அச்சா, 84 பிறவிகள் இல்லாதுவிட்டால் 80 அல்லது 82 பிறவிகள் மாத்திரம் இருக்கும் என்றாலும் கூட அதுவும் பரவாயில்லை. இந்த விஷயங்களை ஒரு புறம் வையுங்கள். தந்தை கூறுகின்றார், ஆல்பாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக சொர்க்க ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் சொர்க்க ராஜ்யத்தை எண்ணற்ற முறை பெற்றுள்ளீர்கள். நீங்கள் மேலிருந்து கீழிறங்கவும் வேண்டும். நீங்கள் இப்பொழுது மாஸ்டர் ஞான கடல்களாகவும் மாஸ்டர் சந்தோஷ கடல்களாகவும் ஆகின்றீர்கள். நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள். பாபா சம்பூர்ணமானவர். தந்தை என்ன ஞானத்தை கொண்டிருக்கின்றாரோ குழந்தைகளாகிய நீங்களும் அதை கொண்டிருக்கின்றீர்கள். ஆயினும் உங்களை கடல்கள் என அழைக்க முடியாது. ஒரு கடலே இருக்கின்றார். ஆனால் அவர்கள் அவருக்கு பல பெயர்களை கொடுத்துள்ளார்கள். நீங்கள் ஞான கடலில் இருந்து தோன்றிய ஆறுகள் ஆவீர்கள். நீங்கள் மானசரோவர் ஆறுகள் ஆவீர்கள். ஆறுகளுக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. பிரம்மபுத்ரா ஆறு மிக பெரியது. கல்கத்தாவில் கடலினதும் ஆறுகளினதும் சங்கமம் உள்ளது. அதுவே வைர துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்களான நீங்கள் வைரங்கள் போல் ஆகின்றீர்கள். ஒரு பெரிய சந்திப்பு இடம்பெறுகிறது. பிரம்மாவின் சரீரத்தில் பாபா பிரவேசித்து குழந்தைகளை சந்திக்கின்றார். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இருந்த பொழுதிலும் பாபா கூறுகின்றார், மன்மனாபவ், தொடர்ந்தும் பாபாவை நினைவு செய்யுங்கள். அவரே அனைத்து உறவு முறைகளிலும் சாக்ரினாகிய அதி அன்பிற்கினியவர். மற்ற அனைத்து உறவு முறைகளும் விகாரங்களின் அடிப்படையில் அமைந்தவை. அவற்றின் மூலம் துன்பம் பெறப்படுகிறது. பாபா அனைத்தினதும் பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு அனைத்து உறவு முறைகளினதும் அன்பை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு அதிக அளவு சந்தோஷத்தை கொடுக்கின்றார். வேறு எவராலும் உங்களுக்கு அந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. எவராவது அதை கொடுத்தாலும் அது தற்காலிகமானது மாத்திரமே. சந்நியாசிகள் சந்தோஷத்தை காக்கையின் எச்சம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த துன்ப பூமியில் நிச்சயமாக துன்பம் மாத்திரமே இருக்கும். எவ்வாறாயினும் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாகங்களை எண்ணற்ற முறை நடித்துள்ளீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் எவ்வாறு உயர்ந்த அந்தஸ்தை அடையலாம் என்ற அக்கறையும் இருக்க வேண்டும். நீங்கள் தோல்வி அடையாத வகையில் பெருமளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் நல்ல இலக்கத்துடன் சித்தியடைந்தால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதுடன் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். அனைவரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொருவரும் எவ்வளவு யோகம் செய்கிறார் என்பதிலேயே அது தங்கியுள்ளது. தந்தையை ஒருபொழுதும் சந்திக்காத பல கோபிகைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தந்தையை சந்திப்பதற்கு பரிதவிப்புடன் உள்ளனர். சாதுக்கள் புனிதர்களை சந்திப்பதற்கு அவ்வாறான பரிதவிப்பு இருப்பது பற்றிய கேள்வியே இல்லை. இங்கே நீங்கள் ஷிவ் பாபாவை சந்திக்க வருகின்றீர்கள். இது ஓர் அற்புதமான விஷயம். நீங்கள் வீட்டிலிருந்து தந்தையை நினைவு செய்கின்றீர்கள். ஷிவ் பாபா, நான் உங்களுடைய குழந்தை. ஆத்மாவே அனைத்தையும் நினைவு செய்கின்றார். ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் ஷிவ் பாபாவிடமிருந்து உங்களது ஆஸ்தியை பெறுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். அதே தந்தை ஒரு கல்பத்தின் பின்னர் மீண்டும் வந்திருக்கின்றார். எனவே உங்களால் அவரை பார்க்காமல் இருக்க முடியாது. பாபா வந்துள்ளார் என்பதை ஆத்மா அறிவார். மக்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் எவ்வாறு ஷிவ் பாபா வந்து கற்பிக்கின்றார் என்பதை பற்றி எதையும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பெயரளவிலேயே சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அதற்காக விடுமுறையும் கொடுப்பதில்லை. உங்களுக்கு உங்களுடைய ஆஸ்தியை கொடுத்தவருக்கு அவர்கள் எந்த முக்கியத்துவத்தையும் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக ஆஸ்தியை பெற்றவரின், அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகழ்ந்துள்ளார்கள். அவர் குறிப்பாக வந்து பாரதத்தை சொர்க்கமாக்கினார். மற்ற அனைவரும் முக்தியை பெறுகின்றார்கள். அனைவரும் அதையே வேண்டுகின்றனர். முக்திக்கு பின்னர் நீங்கள் ஜீவன் முக்தியை பெறுவீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தை வந்து உங்களை மாயையின் பந்தனத்திலிருந்து விடுவிக்கின்றார். தந்தை அனைவருக்கும் சத்கதி அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். அனைவரும் தாங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசை கிரமமாக ஜீவன் முக்தியை பெறுகின்றனர். தந்தை கூறுகின்றார், இந்த உலகம் தூய்மையற்ற துன்ப உலகமாகும். சத்யுகத்தில் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அது பாகிஸ்ட் ஸ்வர்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் ஏன் பாகிஸ்டை உருவாக்கினார்? அவர் இஸ்லாமியருக்காக மாத்திரம் அதை உருவாக்கினாரா? அவர்களுடைய சொந்த மொழிக்கு ஏற்ப சிலர் அதை பாகிஸ்ட் எனவும் மற்றொரு ஸ்வர்க்கம் எனவும் அழைக்கின்றனர். சொர்க்கத்தில் பாரதம் மாத்திரமே இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தைகளான நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளது. தான் அல்லாவின் பூந்தோட்டத்திற்கு சென்றதாக முஸ்லிம் ஒருவர் கூறினார். அவை அனைத்தும் காட்சிகளாகும். அவை அனைத்தும் முன்னதாகவே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் எது நடந்தாலும் ஒரு வினாடி கடந்தவுடன் அது முன்னைய கல்பத்திலும் நடந்ததாக கூறப்படுகிறது. நாளை என்ன நடைபெறப் போகிறது என நீங்கள் அறிய மாட்டீர்கள். கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லாத வகையில் நாடகத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். பாபா எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். அனைவரும் மரணிக்க வேண்டும். எவருக்காகவும் அழுவதற்கு எவரும் இருக்க போவதில்லை. மரணம் வருகிறது, ஆத்மா செல்கின்றார். அழுவதற்கு நேரம் இருக்க முடியாது. எந்த ஒரு சப்தமும் வெளியாகாது. இந்நாட்களில் மக்கள் இறந்த சரீரத்தின் சாம்பலை வைத்து கிரியைகள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு அதில் நம்பிக்கை உள்ளது. அவை அனைத்தும் நேர விரயமாகும். அதில் என்ன உள்ளது? தூசு தூசுடன் கலந்துவிட்டது. பாரதம் அதன் மூலம் தூய்மையாகுமா? தூய்மையற்ற உலகில் மக்கள் செய்வது அனைத்தும் அவர்களை தூய்மையற்றவர்களாகவே ஆக்கும். மக்கள் பெருமளவு தானங்களையும் புண்ணியங்களையும் செய்கின்றார்கள். ஆனால் பாரதம் தூய்மையாகியதா? நீங்கள் ஏனியில் கீழிறங்க வேண்டி இருந்தது. சத்தியுகத்தில் நீங்கள் சூரிய வம்சத்தவர்கள் ஆகினீர்கள். பின்னர் நீங்கள் ஏனியில் கீழிறங்க வேண்டி இருந்தது. நீங்கள் படிப்படியாக ஏனியில் கீழே இறங்குகின்றீர்கள். மக்கள் என்ன யாகங்கள் தபஸ்யா போன்றவற்றை செய்கின்றார்களோ அதற்கான தற்காலிக பலனை தங்களுடன் அடுத்த பிறவியில் பெறுகின்றார்கள். தவறான செயல்களை செய்பவர்களும் அதன் பலனை பெறுகின்றனர். தான் குழந்தைகளுக்கு கற்பிக்க வர வேண்டும் என்பதை எல்லையற்ற தந்தையும் அறிவார். அவர் ஒரு சாதாரண சரீரத்தையே எடுத்துள்ளார். திலகம் போன்றவற்றை அணிய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. பக்தர்கள் பெரிய திலகத்தை இடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் அதிக அளவு ஏமாற்றுகின்றார்கள். தான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசித்து குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக பாபா கூறியுள்ளார். அவர் ஓய்வு ஸ்திதியில் இருக்கின்றார். மக்கள் ஏன் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை புகுத்தி உள்ளார்கள்? அவர்களிடம் இதை தீர்மானிக்கின்ற புத்தி இல்லை. பாபா இப்பொழுது உங்களுக்கு எது சரி எது தவறு என தீர்மானிக்கின்ற புத்தியை கொடுத்துள்ளார். தந்தை கூறுகின்றார், நீங்கள் யாகங்களை உருவாக்கி தபஸ்யா செய்து தானங்கள் கொடுத்து புண்ணியம் செய்வதுடன் சமய நூல்களையும் வாசித்து வந்தீர்கள். அந்த சமய நூல்களில் ஏதாவது இருக்கின்றதா? நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து உலக ராஜ்யத்தை கொடுத்தேனா அல்லது ஸ்ரீ கிருஷ்ணர் அதை கொடுத்தாரா? இதை தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் கூறுகின்றீர்கள், பாபா நீங்கள் இந்த ஞானத்தை பேசுகின்றீர்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் ஓர் இளம் இளவரசர். அவரால் எவ்வாறு இந்த ஞானத்தை பேச முடியும்? பாபா உங்களின் ராஜயோகத்தின் மூலமே நாங்கள் அவ்வாறு ஆகின்றோம். தந்தை கூறுகின்றார், சரீரத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பெருமளவு முயற்சி செய்யப்பட வேண்டும். சில நேரத்தில் இன்னார் இன்னார் மிக சிறந்த நம்பிக்கையுள்ள புத்தியை கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை பாபா கேள்விப்படுகின்றார். நான் கூறுகின்றேன், அவருக்கு சிறிதளவு நம்பிக்கையும் இல்லை. பெருமளவு அன்பு செலுத்தப்பட்டவர்கள் இப்பொழுது இங்கில்லை. பாபா அனைவருடனும் பெருமளவு அன்புடனேயே பழகுகின்றார். நான் என்ன செயலை செய்கின்றேனோ என்னை பார்ப்பவர்களும் அதையே செய்வார்கள். சிலர் விகாரத்தில் ஈடுபட்டு பின்னர் ரகசியமாக இங்கு வந்து அமர்கின்றார்கள். பாபா விரைவில் டிரான்ஸ் செய்தியாளர்களிடம் கூறுகின்றார், அவ்வாறான செயல்களை செய்பவர்களை தொடர்ந்தும் மிகவும் உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஆகின்றார்கள். அவர்களால் எதிர்காலத்தில் தொடர முடியாதிருக்கும். இறுதியில் சிக்கலான நேரங்களில் ஒருவர் தவறான எதையும் செய்யும் பொழுது அவர்களுக்கு இராணுவ சட்டம் இருக்கும். நீங்கள் மேலும் முன்னேறும் பொழுது பாபா என்ன செய்கின்றார் என்பதை பெருமளவில் காண்பீர்கள். பாபா எவரையும் தண்டிப்பதில்லை. அவர் தர்மராஜின் மூலம் அதை செய்கின்றார். இந்த ஞானத்தில் தூண்டுதல் என்ற கேள்வி இல்லை. மனிதர்கள் அனைவரும் கடவுளிடம் கூறுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே, வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். ஆத்மாக்கள் அனைவரும் தங்களுடைய அங்கங்கள் மூலமே அழைக்கின்றார்கள். தந்தையே ஞானக்கடல், அவரிடம் பல வகையான பொக்கிஷங்கள் உள்ளது. வேறு எவரிடமும் அவ்வாறான பொக்கிஷம் இருக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணருடைய புகழ் முற்றிலும் வேறுபட்டது. லக்ஷ்மி நாராயணன் எவ்வாறு அப்படி ஆகினார்கள்? தந்தையின் கற்பித்தல்களால் ஆகும். தந்தையே உங்களை அவ்வாறு ஆக்குபவர். தந்தை வந்து செயல், பாவ செயல், நடுநிலை செயலின் தத்துவத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது உங்கள் மூன்றாவது கண் திறந்துள்ளது. அது 5000 வருடங்களுக்கான விஷயம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் உங்களது பாகங்களை நடிக்க வேண்டும். இதுவே சுயதர்ஷன சக்கரம். உங்கள் பெயர் சுயதர்ஷன சக்கரதாரிகளும் பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் பிராமண குல அலங்காரங்களும் என்பதாகும். உங்களில் 100,000 கணக்கானோர் சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆகுவீர்கள். நீங்கள் அதிக அளவில் இந்த ஞானத்தை கற்கின்றீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, இக்காலங்கள் மிகவும் சிக்கலானவை. ஆகையால் நீங்கள் தவறான செயல்கள் எதையும் செய்யக்கூடாது. செயல், நடுநிலை செயல், பாவ செயலின் தத்துவத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்து சதா மென்மையான செயல்களை செய்யுங்கள். 2, யோகத்தினால் உங்கள் சரீரத்தை என்றென்றும் நோயிலிருந்து விடுபட்டதாக ஆக்குங்கள். அதி அன்பிற்கினிய தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தையிடமிருந்து நீங்கள் பெற்ற அழிவற்ற இந்த ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். ஆசீர்வாதம், நீங்கள் சகித்து கொள்ளும் சக்தியால் உங்களின் கடுமையான சமஸ்காரங்களை மென்மையானவையாக மாற்றி ஒரு திருப்தி ரத்தினம் ஆகுவீர்களாக. சகித்து கொள்ளும் சக்தியை கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் திருப்தியாகவே இருப்பார்கள். திருப்தி சுரூபங்களாக இருப்பவர்கள் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவார்கள். திருப்தியாக இருத்தல் என்றால் வெற்றி பெறுதல் என்று அர்த்தம். சகித்து கொள்ளும் ஆத்மாக்கள் தமது கடுமையான சமஸ்காரங்களை மென்மையாக ஆக்குகிறார்கள். அவர்களின் சகித்து கொள்ளும் சக்தியால் கடினமான பணிகளும் இலகுவாக ஆகின்றன. அவர்களின் முகங்கள் நற்குணங்களின் சுரூபங்களாக தென்படும். அப்பொழுது மட்டுமே அவர்களால் இந்த நாடகம் என்ற கேடயத்தை தொடர்ந்து பயன்படுத்த முடியும். ஸ்லோகம், வார்த்தைகளால் மாற்ற முடியாதவர்களை தூய அதிர்வலைகளால் மாற்ற முடியும். அவ்யக்த இஷாரா, மேன்மை ஆகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற நற்குணங்களை கிரகியுங்கள். தந்தை பிரம்மாவின் வார்த்தைகள் தேவதை போன்றவை. அவர் வெகு சில வார்த்தைகளை பேசினார், ஆனால் அவை இனிமையான வார்த்தைகளாக இருந்தன. அதே போல் மிக சரியான வார்த்தைகளை பேசுங்கள். உங்களின் செயல்களுக்காக நீங்கள் பேச வேண்டி இருந்தாலும் அதிகம் பேசாதீர்கள். உங்களின் ஒவ்வொரு எண்ணம் வார்த்தை செயலில் தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலும் இனிமையின் மகத்துவமும் பணிவும் இருக்க வேண்டும். இதற்கு எந்த ஒரு பணியை செய்வதற்கு முன்னரும் உங்களை ஓர் கருவியாக கருதி கொள்ளுங்கள். அப்பொழுது மகத்துவத்தால் பணிவும் காணப்படும். நீங்கள் வெற்றி சுரூபம் ஆகுவீர்கள். ஓம் சாந்தி.